الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن شر الدواب عند الله الصم البكم الذين لا يعقلون. صدق الله العظيم. وعن أنس رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن من أشراط الساعة أن يرفع العلم ويثبت الجهل ويشرب الخمر ويظهر الزنا. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏகவல்லநாயனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னதாரின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், சுயந்தவர்கள், சுயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள், மேலும் இறுதி நாள் பரியந்தம் அன்னலாரின் அழகான அடிச்சோறுகளை யார் யாரெல்லாம் அழகான முறையிலே பின்பற்றவிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதா. இறை அழைப்பை ஏற்று இறை இல்லமாம் புதிய மஸ்ஜிதினிலே இத்திகாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, உலகில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் அணு அணுவாக அவதானித்து அவற்றை பி இமாமி முபீன் என்று சொல்லப்படக்கூடிய தெளிவான ஏற்றிலே தெளிவான ஆதாரங்களோடு பதிந்து கொண்டிருக்கிறான் என்ற இறையற்ற உணர்வோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அவனால் ஏகப்பட்ட விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனால் தடை செய்யப்பட்ட விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் நசீஹத் என்ற நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அளவற்ற அருள் அன்பு காரணமாக எங்களை இவ்வையகத்திலே இஸ்லாமியர்களாக இதுவரை வாழவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அருளின் ஓர் அங்கமாக அல்லாஹ் உலகம் முடியும் வரையில் சவால் விடக்கூடிய உண்மையான இறைவேதமாகிய புனித அல் குர்ஆனையும் எமக்கு தந்திருக்கிறான். அல் குர்ஆனை பற்றி நாங்கள் சில பொழுது சில தவறான கருத்துக்களோடு இருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான், உதாரணமாக பைபிள் யாருக்கு சொந்தமானதுன்னு சொன்னால் நாம் அனைவரும் முழு உலகமே சொல்லும் என்ன, அது கிறிஸ்தவர்களுக்குரியது சொல்லுவோம். அதே போன்று பகவத்கீதை போன்ற இந்து சமயத்தோடு சம்பந்தப்பட்ட வேத நூல்களை சொன்னால் இது யாருக்குரியது சொல்லுவோம், இந்து மக்களுக்குரியது. இன்னும் பௌத்த மதத்தோ மதத்தை பற்றி கூறக்கூடிய அந்த வேத நூல்களுடைய பெயரை சொன்னால் இது யாருக்குரியது என்று கேட்டால் சொல்லுவோம், பௌத்த மக்களுக்குரியது. அதே போன்று நாங்கள் குர்ஆன் யாருக்குரியதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், முஸ்லிம்களுக்குரியது. ஆனால் இந்த கருத்து குர்ஆனுக்கு முற்றிலும் நேர் மாற்றமானது. குர்ஆனிலே அல்லாஹ் எங்கும் சொல்லவில்லை குர்ஆன் என்பது இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்குரியதுதான் என்று, அவர்களுக்கு மாத்திரம்தான் என்று குர்ஆனிலேயோ நபி அவர்கள் ஹதீஸிலேயோ எங்கேயும் சொன்னது கிடையாது. ஏன் இன்று மாற்று மத சகோதரர்கள் கூட பயமில்லாமல் சொல்கிறார்கள் குர்ஆன் உங்களுக்கு தானே, அந்த அளவுக்கு நாங்களும் விலகி வச்சுக்கிற அவ்வளவு தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், அப்படித்தானே? தவறான கருத்து. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே தெளிவாக தெளிவாக சொல்கிறான் சூரா தக்வீர், இந்த குர்ஆன் யாருக்குரியது தெரியுமா? நன்றாக கேட்டுக்கும் அடிப்படையான ஒரு விடயம் குர்ஆனை பத்தி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு விடயம். அல்லாஹ் குர்ஆனை தெளிவாக சொல்கிறான், இந்த உலகத்திலே யாரெல்லாம் நேர் வழி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ ஆசைப்படுகிறார்களோ முன் வருகிறார்களோ இவர்களுக்கெல்லாம் இந்த குர்ஆனை பின்பற்றலாம். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பல விதமாறு இந்த குர்ஆன் பொதுவானது, யாருக்கும் பின்பற்றலாம். அதே அந்த குர்ஆனிலே அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், இதை யாரெல்லாம் உரிய முறையிலே பின்பற்றுவார்களோ இவர்களுடைய இறுதி முடிவும் நல்லதாக வெற்றியானதாக அமையும். அதையும் அல்லாஹ் சொல்லி வைக்கிறான் குர்ஆனிலே. இஸ்லாத்திலே அல்லாஹ்விடத்திலே பலாத்காரம் என்பது கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், பலாத்காரம் என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லா. போபிங், ஒவ்வொருத்தர் தானா விரும்பி சுய உணர்வோடு விருப்பத்தோடு இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய இறுதியும் உறுதியுமான முடிவு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது குர்ஆன் பற்றிய பல விடயங்களில் சுருக்கமாக நேரத்தை அவதானத்தில் கொண்டு அடிப்படையான ஒரு விடயத்தை சொல்லி வைக்கிறேன். குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, இது முழு உலக மக்களுக்கும் சொந்தமான ஒரு வேதம். இன்னும் சொல்வதாக இருந்தால் குர்ஆன் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வேதம் என்று சொன்னால் இது இறை வேதம் தான், இதிலே மாற்று கருத்து இல்லை, இதிலே பிழை ஏதும் இல்லை, இதிலே சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு முடிவுகளும் கூறப்படவில்லை என்பதனை உறுதி செய்யும் முகமாக அல் குர்ஆன் அருளப்பட்ட அந்த நாள் தொடக்கம் இன்று வரை மட்டுமல்ல என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். ஏ ஆரம்ப காலத்திலே அதிகமானவர்களே இன்று கூட சிலர் குர்ஆனை கொச்சைப்படுத்துகிறார்கள், அதுல சில விடயங்களை திரும்பி செய்கிறார்கள். ஆனால் குர்ஆன் அன்றிலிருந்து சொல்கின்றது, முடியுமாக இருந்தால் இந்த குர்ஆனை போல் நீங்கள் ஒன்றை கொண்டு வாருங்கள். சூரா பனி இஸ்ராயில் எடுத்து பாருங்க, நீங்க ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை போல் ஒன்று கொண்டு வாங்க பார்ப்போம். இதுவரையில் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியமாக இருந்து வருகின்றது. அடுத்ததாக அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் கீழிறங்கி வாரா, கொஞ்சம் கீழிறங்கி வாரா வந்து சொல்றான், ராய் முழு குர்ஆன் போல கொண்டு வர முடியாது தானே, நீங்க குர்ஆனில இருப்பதை போல ஒரு 10 சூராக்கள் ஒரு 10 சூராக்கள் எழுதி கொண்டு வாங்க பாப்போம். இதுவரையில் யாரும் அதனை நிகழ்த்த முன் வரவில்லை. அல்லாஹ் இன்னும் ஒரு படி கீழே இறங்குகின்றான், சொல்றான் பரவாயில்ல ஒரு சூறாவை கொண்டு வாங்க பார்ப்போம். குர்ஆன்ல உள்ள மாதிரி ஒரு சூறா, அது இன்ன சூரத்தில் கௌசர் அளவு இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது பக்கரா போன்ற பெரிய சூறாவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு சூறாவை கொண்டு வாங்க பார்ப்போம். இன்றும் அல்லாஹ் குர்ஆன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான், இதுவரையில் யாரும் அதை செய்ய முன் வரவில்லை. இது மூன்றாவது கட்டம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நாலாவது கட்டத்துக்கு வரங்க சொல்றான், பரவாயில்லை குர்ஆன்ல உள்ளதை போல எது சரி ஒன்று கொண்டு வாங்க பார்ப்போம். ஒரு ஆயத்தா பரவாயில்ல கொண்டு வா, இதுவரையில் சகோதரர்கள், இதுவரையில் யாரும் அப்படி ஒன்றை வெற்றிகரமாக கொண்டு வரவில்லை. இடையில கொஞ்ச பேர் கொண்டு வந்தாங்க, அதுல தோத்து போனாங்க, அதெல்லாம் ஃபெயில், ஏற்றுக்கொள்ள முடியாதா போனது. அந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வேதம். அது மாத்திரமல்ல, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்க எத்தனையோ புத்தகங்களை வாசித்திருக்கிறோம், பெரும் பெரும் அறிஞர்களுடைய, அந்த எல்லா அறிஞர்களும் அவங்களுடைய புத்தகத்தில முன்னுரையில ஒரு விடயத்தை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இது என்னுடைய அறிவுக்கும் ஆய்வுக்கும் ஆற்றலுக்கும் உட்பட்ட விதத்திலேதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது. சில வேளை பிழைகளும் இருக்கலாம், மாற்று கருத்துக்களும் எதிர்காலத்தில் உண்டாகலாம் என்று சொல்லி சொல்லுவாங்க. சொல்லணும், அதுதான் அந்த புத்தகத்துடைய முன்னுரையில் அது வரணும். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் இருக்குதே, இதுல சந்தேகத்துக்கு இடம் கிடையாது, சந்தேகமா ரெண்டுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வேதத்தை அல்லாஹ் அவனுடைய அருளால் எமக்கு தந்திருக்கிறான். ஏன் நமது வாழ்க்கையின் வழிகாட்டலுக்காக. அந்த வகையில் அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனின் மூலமாக எங்களை மனித புனிதர்களாக மாற்றுவதற்காக வேண்டி பல்வேறு விதமான வழிகாட்டல்களை தந்து கொண்டே இருக்கிறார். இபாதத் ரீதியாக ஒன்று வணக்க வழிபாடுகள், வியாபாரம், அதுவும் வணக்கம் தான். முழு இஸ்லாம் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய இந்த உலக வாழ்க்கை முழுதுமே வணக்கம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன், முழு வாழ்க்கையும் இபாதத் தான். தொழுறது மட்டுமல்ல, நோம்பு பிடிக்கிறது மட்டுமல்ல, ஜகாத் கொடுப்பது மாத்திரமல்ல, ஹஜ் செய்வது மாத்திரமல்ல, குர்ஆன் ஓதுவது மாத்திரமல்ல, ஜிக்ர் செய்வது மாத்திரமல்ல, சலவாத் சொல்வது மாத்திரமல்ல, முழு வாழ்க்கையும் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இபாதா வணக்கமாக மாறவேன். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான கொள்கை. நபி அவர்கள் காட்டிய உண்மையான வழிமுறை இதுதான். அந்த வகையில் அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல அறிவுரைகளை கூறி கூறி ஒரு விடயத்தை அல்லாஹ் கொஞ்சம் காரசாரமாக எங்கட பாசையில சொல்வதா இருந்தா நல்லா படுகிறதுக்கு, மனசுக்கு படுறதுக்கு அல்லாஹ் அடிக்கடி சொல்ற ஒன்று இருக்கு. அது மட்டுமல்ல, நபி அவர்களுக்கு இறக்கி வைத்த முதலாவது சொல்லிலே அல்லாஹ் மறைமுகமாக சொல்லித்தான். என்ன அது? நாங்க அடிக்கடி கருத்து சொல்றது எப்படி? ஓதுவீராக. ஆனால் அதிகமான உலமாக்கள் இருக்கின்ற, உலமாக்களை உருவாக்கின்ற இந்த மண்ணிலே சொல்கிறேன் சகோதரர்களே, அவர்களிடம் கேட்டு பாருங்கள். அது மாத்திரமல்ல, இக்ரா என்ற சொல்லுக்குரிய கருத்து, ஓதுவீராக வாசிப்பீராக அது மாத்திரம் அல்ல, ஆழ்ந்து சிந்திப்பீராக. எதையும் நீங்கள் சிந்தித்து செயலாற்றுவீராக. சிந்திக்கணும் எதையும். அல்லாவை நம்புறோமா? சிந்திச்சு தான் அல்லாவை நம்பணும், சும்மா நம்பேடாது அல்லாவை. அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றான். எப்படி? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் பாருங்க. எப்படி அல்லாஹ் இருக்கிறான் என்றதை புரிந்து கொண்டாங்க, சிந்தனை ரீதியாக எப்படி அறிஞ்சு கொண்டாங்க. அல்லாஹ் சூரா அல் அன்ஆம்ல சொல்றான், பலம்மா ஜன்ன அலைஹி லைல் ரஆ கௌகபா கால ஹதா ரப்பி. இரவு நேரத்துல நட்சத்திரங்களை பாக்குறாரு. பாருங்க, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் எப்படி யோசனையாக சிந்தித்து அல்லாஹ் ஒன்றிருக்கிறான் என்ற அறிஞ்சு கொண்டாங்க என்ற அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அவங்க அந்த நட்சத்திரங்களை பார்த்து நினைச்சாங்க, இவ்வளவு மேல இவ்வளவு இருட்டில் இதெல்லாம் வெளிச்சமா இருக்குதே, இதுதான் என் ரப்பாக இருக்கும் என்று சொன்னாங்க. இப்ப அந்த கொஞ்ச நேரத்தில் நட்சத்திரங்கள் அழுங்கி போகுது. பலம் அப்பல் இப்ப சொல்றாரு,
மறைஞ்சு போகுதா? இவர்களை நான் விரும்ப மாட்டேன், இவர்களை எப்படி நான் இறைச்சன் என்ற கடவுளை ஏற்றுக்கொள்வது? மறுக்கிறாங்க. இப்ப அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்தே சந்திரன் வருகின்றது. இப்ப யோசிக்கிறார் பாருங்க, படித்து அல்லாஹ்வை நம்புறார். இப்ப சொல்றாரு இது வாய்க்கும் ரப்பு, இதுல வெளிச்சம் வந்த வாக்கில் அதெல்லாம் மறைஞ்சு போயிட்டு பாருங்க, இதான் என்ன ரப்புன்னு சொல்றாரு. அதுவும் மறைந்து போகுது. இப்போ சொல்றாரு ஆஹா, இது என்ன ரப்பு அல்ல. சுருக்கமாக வசனங்களை ஓதாம சொல்லிக்காத சூரா அன்ஆம் எடுத்து படிச்சு பாரு. அடுத்ததாக பாருங்க, இரவழிந்து படிக்கிறாரு தன்னுடைய இரட்சகன் அல்லாஹ் யார் என்றதை படிக்கிறார், படித்தார் என்றதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஏ எல்லோரும் இஸ்லாம், அதாவது குர்ஆனை பின்பற்றக்கூடிய அனைவரும் அறிவியல் ரீதியாக சிந்தித்து தான் ஒரு விஷயத்தை செய்யணும், அதைத்தான் சொல்லி காட்டுறான். சும்மா ஏனோ தானோ, அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவன் சொன்னான், இவன் சொன்னான், அங்க நான் கண்டன், அப்படியெல்லாம் இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. இப்ப சூரியன் உதயமாகின்றது, இப்ப சொல்றாரு இதுதான் பாருங்க, அவ்வளவு பெரிய இரவு இல்லாமல் ஆக்கிட்டு வந்திருக்குதுன்னு சொன்னா இதுதான் என்ன கடவுளாக இருக்கும், அதுவும் மறைஞ்சு போகுது. இப்ப இவர் ஒரு முடிவுக்கு வாராரு, இது ஒன்றும் என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது. கடைசியாக பாருங்க, ஒரு படித்து தான் ஒரு முடிவுக்கு வாராரு, அறிவியல் ரீதியாக சிந்தித்து விட்டு தான் ஒரு முடிவுக்கு வருகின்றார், இவைகள் எல்லாம் என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது. ஒருவன் இருக்கிறான். இது மாதிரி சகோதரர்களே, அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்ன? ஆழ்ந்து சிந்திப்பீராக, சிந்தித்து செயலாற்றுவீராக. ஆகவே அன்புக்குரியவர்களே, எதையும் நாங்கள் சிந்தித்து செயற்படக்கூடிய கூட்டத்தினராக மாற வேண்டும். அதுக்குத்தான் சுருக்கமாக சொல்வார்கள், அறிவு மிக முக்கியமானது. எந்த சமூகம் உலகத்திலே முன்னிலையில் இருக்கின்றதோ அது அந்த சமூகத்தினுடைய அறிவியல் தான் தங்கியிருக்கிறது. ஒரு சமூகத்தை வீழ்த்த வேண்டுமா? போராட்டம் தேவையில்லை சகோதரர்களே. அவர்களுடைய அறிவை நாங்கள் குறைத்தாலே போதும், அந்த சமூகம் கீழே வந்துடுவார். இந்த வகையில் அருமையானவர்களே, அல் குர்ஆனும் ஹதீஸ்களும் அறிவை மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் போதித்து வந்து கொண்டே இருக்குது. அந்த வகையில தான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் கட்டளை மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சூராவிலே சூராவை ஆரம்பிக்கிறான். எப்படி? நூன் வல் கலமி வமா யத்ரு. அறிவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான், ஒரு உபகரணம் தான் பேனா, எழுது கருவி. அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்கின்றான். அதன் மூலமாக வரி வரியாக எழுதப்படக்கூடிய அறிவியல் சார் விடயங்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஒரு சூராவுடைய ஆரம்பத்திலேயே சொல்கிறான். ஏன்? அறிவு அவ்வளவு முக்கியம், அறிவு அவ்வளவு முக்கியம். அந்த வகையில் அருமையானவர்களே, இன்றைய சமூகத்திலே, இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்களாகிய நாங்கள் அறிவிலே உலகளாவிய மட்டத்திலே பெரிய பின்னடைவை அடைந்திருக்கிறோம். உங்களோருக்கும் தெரியும், இஸ்லாமிய வரலாற்றை படித்து பாருங்கள். 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரான காலம், அப்பாசியருடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த உலகத்தை எப்படி ஆட்சி படைத்தார்கள்? எதனால்? அவருடைய அறிவு ஆற்றலினால், அறிவு ஆற்றலினால். இன்று நாங்கள் பெருமையாக பேசுகிறோமே விஞ்ஞானம், சயின்ஸ், விஞ்ஞான உலகம் என்றெல்லாம் சொல்கிறோமே. இந்த விஞ்ஞான உலகத்துக்கு நுழைவாயிலை திறந்து விட்டவர்கள் எங்களுடைய இஸ்லாமியர்கள். இதனை பற்றி நான் பின்னதாக சுருக்கமாக சொல்லவிருக்கிறேன். அது மாத்திரமில்ல சகோதரர், மருத்துவ கலை, பொறியியல் கலை போன்ற இன்னொரு அண்ணன் இந்து உலகத்தை நாங்கள் எதை எதை எல்லாம் வைத்து முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்கிறோமோ, இந்த அனைத்துக்கும் ஆரம்ப காலத்திலே வித்திட்டவர்கள் எங்களுடைய இஸ்லாமியர்கள் என்றால் அதனை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த அறிவு இல் என்று சொல்கின்ற பொழுது இதிலே தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இன்று எமது நாட்டிலே கூட மதரசாக்களில் மார்க்கம் சம்பந்தமான அறிவுகளை வழங்குகின்றார்கள். இதே போன்று பாடசாலைகளிலும் அந்த மார்க்க அறிவுக்கு துணையான அறிவுகள் புகட்டப்படுகின்றன. பாடசாலையிலே கற்பிப்பதும் இஸ்லாத்தின் பார்வையில் அது மார்க்க கல்விதான். அதுபடி சகோதரர்களே, உதாரணமாக கணித பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கணித பாடம் தெரிய இல்லைன்னு சொன்னா, கணிதம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னா, இஸ்லாத்துக்கு எத்தனையோ கடமைகளை செய்ய இயலா போயிட்டோம். ஜகாத் கணக்கு பார்க்கறது எப்படி? வாரிசுரிமை சொத்துரிமை கணக்கு பார்க்கறது எப்படி? இப்படி இன்னொரு நெக்கச்சக்கமான சகோதரர்களே, இஸ்லாத்தின் அதிகமான வணக்கங்கள் கணிதத்தோடு சம்பந்தப்பட்டுதான் இருக்குது. பாருங்க, எல்லாம் எண்ணிக்கையோடு சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. தொழுகையில பாருங்க, 2 ரக்காத் 4 ரக்காத் 3 ரக்காத் 2 சுஜூத் 3 முறை ஓதணும், 7 முறை ஓதணும், எல்லாம் எண்ணிக்கையோட தான். நோம்ப பாருங்க, 30 நாள் 29 நாள் அப்படி உங்களுக்கு பிடிக்கல போனா அதை கணக்கிட்டு வேறு நாட்களில் கலா செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் இஸ்லாம் கணக்கோட தான் போகுது. நோம்புக்கு புறப்பாக்குறது அது வேற வானவியல் எஸ்ட்ரோனாமின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அல் குர்ஆன் இஸ்லாம் அதிகமான சொல்வதா இருந்தா முற்று முழுதாக கணக்கோடு சேர்ந்துதான் போகுது. இதே போன்று விஞ்ஞான பாடத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் பார்க்கலாம், அல் குர்ஆனிலே இபாதத்களை விடவும் அது கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அம்சம்தான் விஞ்ஞான ரீதியான ஆயத்துக்கள். எக்கச்சக்கம். ஏன் தெரியுமா? விஞ்ஞானம் என்ற 6000 உண்ட 6000. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் இவ்வளவு ஆராயக்கூடிய ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, அதனை போல் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ஆராயுமாறு ஏன் தூண்டுகிறான் தெரியுமா? எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வானோ, எப்படி எந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஒரு மனிதன் ஆராய்ந்து அறிந்து கொள்வானோ, அந்த அளவுக்கு அவருடைய ஈமான் பலம் மிக்கதாக இருக்கும். வெரி சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சகோதரர்களே, மிகவும் இலகுவான உதாரணம், லேசாக புரிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு பாருங்க, எங்களை போல ஆக்கள் நாங்க பரம்பரை பரம்பரையா இஸ்லாம், அம்மா அப்பா இஸ்லாம், நாங்களும் முஸ்லீம். ஆனால் சகோதரர்களே, இன்றைய நவீன இந்த யுகத்திலே இஸ்லாத்தை அழிப்பதற்கு பகிரங்கமாக திட்டம் தீட்டப்படுகின்ற இந்த யுகத்திலே இன்றைக்கு மக்கள் சாரை சாரையாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அவங்களோட வாழ்க்கைய ஈமான எங்களுடைய ஈமானோடு ஒப்பிட்டு பார்த்தால் சகோதரர்களே, சிட்ட வைக்கவும் முடியாது, அருகில் வைக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லிட்டான், நீங்க இந்த மார்க்கத்தை சரியான முறையில பின்பற்ற முன்வரவில்லை என்று சொன்னால் சூரா முஹம்மதுல அல்லாஹ் சொல்கிறான், நாங்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவோம், அவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி மார்க்கத்தை பின்பற்ற மாட்டாங்க, உங்களை விடவும் அழகாக பின்பற்றுவாங்க, உள்ளால் உள்ளதை உள்ளபடியே பின்பற்றுவார்கள். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். அந்த காலம் தான். ஏன் எல்லாவற்றையும் படித்து படித்து வருகிறார்கள். எந்த அளவுக்கு படிக்கிறார்கள் தெரியுமா சகோதரர்களே? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய ஒரு சகோதரன் இடத்திலே மிக முக்கியமான ஒரு மாற்று மத சகோதரர், இந்த பாருங்க சகோதரர் எந்த அளவுக்கு எங்க இஸ்லாம் குர்ஆன படிக்கிறாங்க சொல்லு. அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், எப்படி நான் இவ்வளவு காலம் குர்ஆன ஆராய்ச்சி செய்கிறேன், குர்ஆன் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது, நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் கேட்கிறாராம், ஆனா குர்ஆன்ல
மூளைய பத்தி சொல்லப்படலையே. மூளை மூளை
நன்றாக கேட்டு எந்த அளவு படிச்சிருக்கிறாங்க? இப்ப எங்களுக்கே கேள்வி வருது, அடே
எல்லாம் படிக்கிறதா இல்லையா?
ஏ நாங்களும் அதிகமாக நாங்க குர்ஆன் உள்ளத படிக்கிறல்லே, ஓதுறது மட்டும்தான். அது தவறுன்னு சொல்ல வரல, அது மாத்திரம் அப்படியே ஓவலோடு சுருக்கி கொள்வது தவறு. ஏ குர்ஆன்ன்றது படிக்க தந்திருக்கு அல்லாஹ். நபி அவங்களை சொன்னாங்க தானே, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை படிங்க. குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்ப பாருங்க, இந்த சகோதரர் கேட்கிறார், அப்படி மூளைய பற்றி சொல்லப்படலையே உங்களோட குர்ஆன்ல. இது எங்கட நாட்டுல நடந்த சம்பவம். என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு என் சகோதரத்தை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஏதோ அல்லாஹ்வுடைய அருள், அவர் அதை பத்தி ஏற்கனவே படிச்சிருந்தார். அவர் சொன்னார், அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆமா, மூளைய பற்றி அல் குர்ஆன்ல சொல்லப்படவில்லை, ஆனால் ஆனால் மூளையை இயக்க வைக்கும், மூளையை இயக்க வைக்கும் முன்னெட்டி ரோமத்தை பத்தி, முன்னெட்டி நரம்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். கொடுத்த பதில் சின்ன செஞ்சு பாருங்க சகோதரர், நாங்க எங்க இருக்கிறோம்? பரம்பரை முஸ்லிம் எங்கட குர்ஆன், எங்கட குர்ஆன் சொல்லி நாங்க எங்க இருக்கிறோம், அவங்க எங்க இருக்கிறாங்க? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்று அதிகமான அந்நிய சகோதரர்கள் இஸ்லாத்தை விரைந்து படிக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் உரிய முறையிலே அறிவியல் ரீதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்க சில சந்தர்ப்பங்களை சொல்லுவோம், மறுமை நாளையில வந்து புடிப்பானப்ப எங்கட கலத்துக்கட்டால, மறுமை நாள் வர தேவையில்லை, இப்பவே புடிக்கிறதி ஆயிட்டான் போகலை கீழே துண்ணேனே அப்பிட்ட மெச்சர பெஹதிலி ஆகமக் ஓகோன கீழே துண்ணே அப்பிட்ட. நான் என்ன செஞ்சிருக்கிறோம் சகோதரர்களே? ஆகவே அறிவு இல்ம் என்பது மிக முக்கியமானது. ஆகவே அன்புக்குரியவர்களே, விஞ்ஞானம் என்பது, சயின்ஸ் என்பது எங்களுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு துறை. அது மாத்திரமல்ல சகோதரர்கள், இன்னொன்ற பாருங்க, இன்றைக்கு அதிகமாக சமீப காலமாக நாங்க ஒரு பத்திரிகையை பார்ப்போம், அதுல வாரத்தில் ஒரு முறையோ இருமுறையோ அந்த பத்திரிகையில ஒரு தலைப்பு வரும், என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வரும். அதுல எல்லாம் போடுவாங்க, எப்படி உலகத்துல தலை சிறந்த பிரபல்யமான யாராவது இஸ்லாத்துக்கு வந்திருந்தா அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்றத போடுவாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க, அதுல அவங்க எங்கேயும் நான் நண்டா கேள்விப்படவும் இல்லை, எங்கேயும் சொல்லல நான் இப்படி சொபவு சொல்றத பார்த்து தான் இஸ்லாத்துக்கு வந்தேன், அப்படி விவாதத்துக்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்ததாக சொல்லல. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? உங்களோட குர்ஆன்ல அல்லாஹ் இந்த மரத்தை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறானே, இந்த ஆயத்தை படிச்சு தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். உங்களோட குர்ஆன்ல அல்லாஹ் மனிதனை இப்படி இப்படி எல்லாம் நான் வடிவமைத்து படைத்திருக்கேன் சொல்கிறாரே, அந்த ஆயத்துக்களை படித்து தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். எல்லாமே அல் குர்ஆன் எந்த அந்த ஆயத்திலே இதனை ஆராய கூடாதா, இதனை சிந்திக்க கூடாதா என்று சொல்றானோ அந்த ஆயத்துக்களை தான் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நாங்க எங்க இருக்கிறோம்? ஆகவே விஞ்ஞானம் என்பது இஸ்லாத்தோடு குர்ஆனோடு மிக நெருங்கிய உறவுள்ள ஒரு அம்சம், ஒரு துறை. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறானே இல்லையா, அஃலா யம்துரூன இல் இப்லி கைஃப குலிகத், அவர்கள் இந்த ஒட்டகத்தை பார்க்க கூடாதா, அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது, ஏன் அது ஒரு விசேஷமான அல்லாஹ்வுடைய படைப்பு. வைலல் சமாஇ கைஃப ருஃபியத், அவர்கள் வானத்தை பார்க்க கூடாதா, எப்படி அது உயர்த்தப்பட்டிருக்கின்றது, இவ்வளவு பெரிய வானம் எந்த விதமான பார்வைக்கு தென்படாத தூண் இல்லாமல் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான் மாத்திரமல்ல, அல்லாஹ் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்றும் சொல்கிறான் குர்ஆனிலே. ஏ நாங்க விஞ்ஞானத்திலே படிக்கிறோம் தானே, புவியியல், அதாவது புவி ஈர்ப்பு சக்தி, கிராவிட்டி. எனக்கு தெரிஞ்ச மட்டும் இதுவரையில புவியீர்ப்பு சக்தியை பத்தி மட்டும் தான் நாங்க படிக்கிறோம் விஞ்ஞானத்துல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லாஹ யும்திகு ஸமாவாத் வல் அர்த் அன் தஸூலா, புவியில மட்டுமல்ல ஈர்ப்பு சக்தி இருக்குது, வானத்திலையும் ஈர்ப்பு சக்தி இருப்பதை குர்ஆன் அன்றே சொல்லிவிட்டது. நான் சமீபத்திலே ஒரு விடயத்தை படிக்கின்ற பொழுது கேள்விப்பட்டேன், இப்பொழுது விஞ்ஞானிகள் வான ஈர்ப்பு சக்தியை பற்றியும் கதைக்கிறார்கள். அது பாடசாலை பாடத்திட்டத்திலே வந்ததோ தெரியாது, அது இருக்குது. அல்லாஹ் சொல்கிறார், நாங்கள் இழுத்து இரண்டையும் அது இருக்கின்ற இடத்தை வைத்து நீங்கி போகாமல் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், இதனை படித்து எத்தனை விஞ்ஞானிகள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா? புவியியலாளர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்க எங்க இருக்கிறோம்? இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போல் மருத்துவத்துறை எடுத்து பாருங்க, சுப்ஹான ஜல்லவால, மருத்துவத்துறை எடுத்து பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு சொன்னால், சமீபத்திலே கூட சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான், 1857 கூட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய இஸ்லாமிய வைத்திய துறைக்கு முதல் கரவை திறந்துவிட்ட இஸ்லாமிய அறிஞர்களுடைய கையெழுத்து பிரதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு அப்ப அவர்கள் மருத்துவத்துறைக்கு அவர்கள் சேவை செய்திருப்பார்கள். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, சில விடயங்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். வைத்தியத்துறை என்று சொல்கின்ற பொழுது உங்க எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகத்திலே முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, முழுக்க முழுக்க அதற்கு அத்திவாரமித்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அது உங்க எல்லோருக்கும் தெரியும், அலி இப்னு சீனா எல்லோருக்குமே தெரியும், அபுல் காசிம் அஸ்-ஸஹ்ராவி மிக முக்கியமான ஆள். எவ்வளவு முக்கியமான ஆள் தெரியுமா? இவர்கள் இஸ்லாமியர்கள், அப்பாசியர் காலத்திலே உருவான இஸ்லாமிய அறிஞர்கள். குர்ஆனை ஒட்டி இந்த ஆராய்ச்சிகளை செய்து உலகத்துக்கு வழிகாட்டியவர்கள், இஸ்லாத்துக்கு பெருமை சேர்த்தவர்கள், குர்ஆனுக்கு உண்மையான யதார்த்தத்தை கொடுத்தவர்கள். சகோதரர்களே, அவர் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிஞர் என்று சொன்னால், சுமார் 60 அவர் 10 ஹாஃபில் குர்ஆனை மனம் செய்த ஒரு உலமா. அவர் ஹாஃபிலும் தான், உலமா ஒரு மௌலவி, மார்க்க அறிஞரும் தான். இவரை உலகம், அறிவியல் உலகம் இரண்டாம் அரிஸ்டோட்டில் என்று அழைக்கின்றது. அவ்வளவு பிரபல்யமான ஒரு அறிஞர். சுமார் தன்னுடைய கரங்களால் 99 நூல்களை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே அல் கானூன், அந்த புத்தகத்தை எப்படி அரைப்பார்கள் சொன்னால், இன்றைய மருத்துவ உலகம் கூட ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசின், மருத்துவத்துறையின் பைபிள் என்று சொல்வார்கள். எழுதியவர் யாரு? இவர் இஸ்லாமியர். அல் குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்து எழுதிய அந்த புத்தகங்கள் அன்புக்குரியவர்களே. அது மாத்திரம் இல்லாமல் அப்பாஸ் அஸ்-ஸஹ்ராவி என்று சொல்லக்கூடியவர், நான் மேலே சொன்னது அலி இப்னு சீனா, அவர்தான் ஒரு மார்க்க அறிஞரும் தான், வைத்திய நிபுணரும் தான். அதே போன்று அப்பாஸ் அஸ்-ஸஹ்ராவி என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு இஸ்லாமிய அறிஞர், இவர் எவ்வளவு மிக முக்கியமான ஆளும் சொன்னால், இவர்தான் உலகத்திலே வைத்திய துறையிலே அறுவை சிகிச்சையை, ஆபரேஷன், சர்ஜரி, அதை அறிமுகப்படுத்திய இஸ்லாமிய அறிஞர். எந்த அளவுக்கு சொன்னால், சுமார் 200 மேற்பட்ட, நல்லாக கேட்டுக்கொள்ளுங்க, 200 மேற்பட்ட அதாவது சத்திர சிகிச்சைக்குரிய கருவிகளை, உபகரணங்களை வடிவமைத்தவர் இவர் தான். சின்ன செஞ்சு பாருங்க. அது மாத்திரமல்ல, பல்லோடு சம்பந்தமான பல்ல அடைக்கிறது, அதை பிடுங்கி வீசுறது, இது சம்பந்தமான ஆரம்ப முழு முயற்சியையும் கொடுத்தவர் இந்த அறிஞர் தான். ஏன் சகோதரர்கள் எந்த அளவுக்கு சொன்னா, ஏன் இவைகளை சொல்கிறேன் சொன்னால், இன்று இது உலக வரலாற்றில் இருந்து அப்படியே மறக்கடிக்க மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை விளங்கணும், நாங்க இதை விளங்கணும். எந்த அளவுக்கு சொன்னா சகோதரர்களே, நாங்க விமானத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டா, நாங்க எல்லாருமே சின்ன பிள்ளைகள் எப்படி சொல்லுவோம், ரைட் சகோதரர்கள், ஓ வில் ரைட், வில்பர் ரைட், அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே விமானம் சம்பந்தமான முதல் முயற்சியில ஈடுபட்டவர் எங்கள் இஸ்லாமிய அறிஞர் அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர். எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் குர்ஆனுடைய அறிவியல் சிந்தனையில் இருந்து தூரமாக்கப்பட்டிருக்கிறோம் எங்களை அறியாமலே. எங்கள் அறியாமலேயே நாங்கள் ஏதோ ஒரு தந்திரத்தின் ஊடாக நாங்கள் இந்த குர்ஆனுடைய அறிவியல் சிந்தனையில் இருந்து தூரமாக்கப்பட்டிருக்கிறோம். விழித்தளவே சகோதரர்களே. அதே போல் கணிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கணிதம் இருக்கின்றதே, இதற்கு வித்திட்டவர்கள் அல் குவாரஸ்மி என்று சொல்லக்கூடிய அபு மூசா என்ற அறிஞர் எவ்வளவு பெரிய சேவையை செய்திருக்கிறார் தெரியுமா? கணித துறையிலே, கணிதவியலிலே சைபருடைய சைபர் இதை கண்டுபிடிச்சவங்க யாரு தெரியுமா? கணிதத்துறையில இஸ்லாமியர்கள். உரோமன் லக்கத்துல உரோமர்கள் ஒன்றிலிருந்து 9-10 வரையில தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னால் உள்ள இலக்கங்களை எல்லாம் கணிதவியலுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். கணிதத்திலே தசமதானங்கள், திரிகோணங்கள், அல்ஜிப்ரா, அச்சர கணிதம், பின்ன கணக்குகள், இது பற்றிய முழு அறிமுகத்தையும் கணிதவியலுக்கு வழங்கியவர்கள் எங்களுடைய இஸ்லாமிய அறிஞர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, அறிவு இல்மு என்பது மார்க்க அறிவோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளாமல், தொழுகையோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளாமல், முழு குர்ஆனையும் நாங்கள் ஆராய வேண்டும். அல்லாஹ் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார், நீங்கள் மிருகங்களை பார்க்க கூடாதா? ஜூலோஜி, போட்டனி, தாவரங்களை பார்க்க கூடாதா? தாவரத்தை பற்றி சொல்கின்ற அல்லாஹ் எப்படி சொல்கிறார் சூரா யாசீனிலே, அல்லதி ஜஅல லகும் மினஸ் ஸஜரில் அஹ்வாரி நாரா. அல்லாஹ் சொல்கிறான், இதோடு முடித்துக் கொள்கிறேன், உங்களை அல்லாஹ் உங்களுக்கு பச்சை நிற மரத்திலிருந்து நெருப்பை, பச்சை மரத்திலிருந்து நெருப்பை உருவாக்கி தருகின்றான். நாங்க இப்போ யோசிக்கிறோம், அடுப்பு பத்த வைக்கிறது காஞ்சவர் அடுப்பு மரங்கத்தான் போடுறோம், பச்சை மரத்தில் எப்படி வரும்? ஆராய வேண்டும், ஆராய வேண்டும். இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது? ஆமா, அது ஏன் அல்லாஹ் ஏன் சொல்கிறான் தெரியுமா? எவ்வளவுதான் நாங்கள் நெருப்பை தீ வைத்து கொளித்து, அதாவது பத்த வைத்தாலும் நெருப்பு ஆக்சிஜன் இல்லை என்றா அது பத்தாது, எரியாது. ஆக்சிஜன் இல்லை என்றா எரியாது. ஆக்சிஜனை இந்த உலகத்துக்கு உருவாக்கி கொடுப்பது எது? பச்சை மரங்கள். பாருங்க, அல்லாஹ் எப்படி நுட்பமானவன், எப்படி நுட்பமானவன். பச்சை மரங்கள் தான் இந்த ஆகாயத்திலே, இந்த சுற்றுச்சூழலிலே ஆக்சிஜன், ஆக்சிஜன் வாயுவை உருவாக்கக்கூடியது. அல்லாஹ் எப்படி சொல்கிறார்? ஆகவே அந்த அளவுக்கு அல் குர்ஆனிலே அல்லாஹ் அவனை உண்மையான முறையிலே விசுவாசம் கொள்வதற்காக வேண்டி அவனுடைய படைப்புகளை ஆராயுமாறு எங்களை அடிக்கடி தூண்டிக் கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, அது பாடசாலைகளாக இருக்கலாம், இன்னொரு அண்ண கல்வி கூடங்களாக இருக்கலாம், நாங்கள் இந்த எல்லா அறிவையும் ஒன்றாக சேர்த்து கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆகவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ஆனால் இறக்கப்பட்ட இந்த அவனுடைய புனிதமான அற்புதமான இறைவேதத்தை அவன் சொல்லக்கூடிய பிரகாரம் அறிந்து அவனை ஏற்ற உண்மையான இஸ்லாமிய சமுதாயமாக, முன்னேற்றகரமான சமுதாயமாக மாற எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஆகிர தஅவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.